18. கடைசி ஏழு வாதிகளும் நீதிமான்களும். மாபெரும் இக்கட்டு காலம் இரண்டாம் பகுதி. கிருபையின் காலம் முடிந்த பின்பு மாபெரும் இக்கட்டு காலம் ஆரம்பமாகும். மனிதனின் சார்பாக தாம் செய்யும் மத்தியஸ்த வேலையை கிறிஸ்து நிறுத்தும்போது இந்த இக்கட்டு காலம் ஆரம்பமாகும். அப்போது ஒவ்வொரு ஆத்துமாவின் வழக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அதன் பின்பு பாவத்திலிருந்து சுத்திகரிப்பதற்கான நிவர்த்தி செய்கின்ற இரத்தம் அங்கு இருக்காது. தேவனுக்கு முன்பாக மனிதனின் மத்தியஸ்தராக இயேசு தமது நிலையை விடும்பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22:11 என்ற பக்தி வினயமான அறிவிப்பு கொடுக்கப்படும். பின்பு பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தேவ ஆவியானவர் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவார். தங்கள் முன்பாக இருக்கின்ற சோதனை நேரத்துக்கு தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தப்பட்டிருப்பர். 3 தூதனின் தூது முடிவடையும் போது பாவம் நிறைந்த பூமியின் குடிகளுக்காக இரக்கம் இனி ஒருபோதும் பரிந்து பேசாது. தேவனுடைய ஜனங்கள் தங்களது வேலையை நிறைவேற்றி முடித்திருந்தனர். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலையும் பின்மாறியையும் பெற்று தங்களுக்கு முன்பாக உள்ள சோதனை நேரத்திற்கு ஆயத்தப்பட்டிருந்தனர். பரலோகத்தில் தேவதூதர்கள் இங்கும் அங்குமாக தமாக துரிதமாக சென்று கொண்டிருக்கின்றனர். ஒரு தூதன் பூமியிலிருந்து திரும்பி வந்து தனது வேலை முடிந்துவிட்டதாக அறிவிக்கின்றான். முடிவான சோதனை உலகத்தின் மீது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தெய்வீக வார்த்தைகளுக்கு உண்மையாயிருந்ததாக தங்களை நிரூபித்த அனைவரும் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டனர். அப்போது கிறிஸ்து பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் தமது மத்தியஸ்த வேலையை நிறுத்துகின்றார். கிறிஸ்து தமது ஜனங்களுக்காக பாவ நிவாரணம் செய்ய முடித்து அவர்களது பாவங்களை முற்றிலுமாக நீக்கிவிட்டார். அவரது ராஜ்யத்தின் குடிமக்களுடைய தொகை பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டது. ராஜ்யமும் அதிகாரமும் வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யத்தின் மேன்மையும் இரட்சிப்பை பெறப்போகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் அவர்கள் மேல் அரசாளவிருக்கின்றார். விவரிக்க இயலாத அளவிற்கு பயங்கரம். நமக்கு முன்பாக இருக்கின்ற கடும் துயரமும் வருத்தமும் நிறைந்த காலத்தை கடந்து வருவதற்கு சோர்வையும் தாமதத்தையும் பசியையும் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம், எவ்வளவுதான் கடுமையாக சோதிக்கப்பட்டாலும் துவண்டு போகாத ஒரு விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. இதுவரைக்கும் உண்டாயிராத இக்கட்டுக்காலம் நம்மீது விரைவில் வரவிருக்கின்றது. அச்சமயத்தில் இப்பொழுது நாம் பெற்றிராததும் பெற்றுக்கொள்ள அநேகர் மிகவும் சோம்பலாயிருக்கின்றதுமான ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. உபத்திரவம் நடைபெறுவதை விட அதற்காக எதிர்பார்த்து காத்திருப்பது உண்மையிலேயே அதிக உபத்திரவமாக இருக்கும். ஆனால் நமக்கு முன்பாக இருக்கும் நெருக்கடியை குறித்த காரியத்தில் அது உண்மையல்ல. மிக தெளிவாக கொடுக்கப்படும் விளக்கம் கூட அந்த கடுமையான உபத்திரவத்தை முழுவதுமாக விளக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியேறும்போது இதுவரை அதிகாரிகளிடமும் மக்களிடமிருந்த கட்டுப்படுத்துகின்ற அவரது ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுகின்றார். எனவே அதிகாரிகளும் மக்களும் தீய தூதர்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக விட்டுவிடப்படுவார்கள். அப்போது சாத்தானுடைய ஆலோசனை மற்றும் வழிமுறைகளின் மூலமாக பயங்கரமான சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. காலம் மாத்திரம் குறைக்கப்படாதிருக்குமானால் ஒருவருமே உயிரோடிருக்காதபடிக்கு அழிக்கப்பட்டு போவார்கள். இக்கட்டுக்காலத்திற்கு முன்பாக அநேகர் இளைப்பாறுதலுக்கு உட்படுவர். நிபந்தனையில்லாத குணமாக்கப்படுதலுக்காக வேண்டுதல் எப்போதுமே பாதுகாப்பானதாக இருப்பதில்லை. யாருக்காக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டதோ அவர் உயிரோடு இருந்திருந்தால் தன்மீது வரப்போகின்ற உபத்திரவத்தையும் பரீட்சையையும் தாங்கிக் கொள்வாரா மாட்டாரா என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அவர் முடிவை ஆரம்பத்திலிருந்தே பார்த்து அறிந்திருக்கின்றார். நம்முடைய உலகத்தின் மீது வரவிருக்கும் உபத்திரவ காலத்தின் உக்கிரமான கடுஞ்சோதனைக்கு முன்பாக அநேகர் நித்திரைக்கு உட்படுத்தப்படுவார்கள். உபத்திரவ காலத்திற்கு முன்னதாக அநேக சிறு குழந்தைகள் நித்திரைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் எனக்கு பலமுறை அறிவுறுத்தியிருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளை நாம் மீண்டும் காண்போம். பரலோக வாசஸ்தலங்களிலே அவர்களை சந்தித்து அவர்களை அறிந்து கொள்வோம். ஓய்வு நாளை ஆசரிக்கின்ற அனைவரையும் அழிப்பதே சாத்தானுடைய இலக்கு. ஓய்வு நாளை கைக்கொள்ளும் இந்த தனிப்பட்ட சமயப் பிரிவினரை அமைதிப்படுத்துவதே நமது முதன்மையான அக்கறை என்றும், நம்முடைய அதிகாரத்திற்கு அடிபணியாத அனைவரையும் இறுதியாக ஒரு சட்டத்தின் மூலமாக அழித்து விடுவோம் என்று மாபெரும் வஞ்சகன் கூறுகின்றான். இவ்வுலகில் தனது அதிகாரம் யாராலும் எதிர்க்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை முற்றிலுமாக பூமியிலிருந்து அழித்து போட வேண்டும் என்பதே சாத்தானுடைய நோக்கமாக இருக்கின்றது. மீதமான சபை மாபெரும் சோதனைக்குள்ளாகவும் கடும் துன்பத்திற்குள்ளாகவும் கொண்டு வரப்படும். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் விசுவாசத்தை காத்துக் கொள்பவர்கள் வலு சர்ப்பத்தின் கோபத்தையும் அவனுடைய சேனைகளின் கோபத்தையும் உணருவார்கள். உலகத்தின் ஜனங்களை சாத்தான் தனது பிரஜைகளாக எண்ணுகிறான். அவன் மருள விழுந்து போன சபைகளையெல்லாம் தனது ஆளுகையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டான். ஆனால் இங்கே ஒரு சிறு கூட்டம் மட்டும் அவனது ஆளுகையை எதிர்க்கின்றது. எனவே அவர்களை இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக அழித்துவிட்டால் அவனது வெற்றி முழுமையடைந்துவிடும். இஸ்ரவேலரை அழிப்பதற்கு தனது செல்வாக்கை பயன்படுத்தி புறஜாதி நாடுகளை தூண்டிவிட்டது போலவே, அருகிலுள்ள எதிர்காலத்தில் தேவனுடைய ஜனங்களை அழிப்பதற்கு சாத்தான் பூமியின் துன்மார்க்க வல்லமைகளை தூண்டிவிடுவான். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக உபயோகப்படுத்தப்படும் விவாதங்கள். கிறிஸ்துவின் வேலை ஆசரிப்பு கூடாரத்தில் முடிக்கப்படும் வரை நான்கு தூதர்களும் பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருப்பதையும், அதன் பின்னரே கடைசி ஏழு வாதைகளும் ஊற்றப்படுவதையும் நான் கண்டேன். இந்த வாதைகளோவெனில் துன்மார்க்கரை நீதிமான்களுக்கெதிராக மேலும் கோபமடையச் செய்தது. நாங்கள்தான் தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளை அவர்கள் மீது வரப்பண்ணினோம் எனவும், எங்களை இந்த பூமியிலிருந்து ஒழித்துவிட்டால் வாதைகள் நின்று போய்விடும் எனவும் அவர்கள் எண்ணினார்கள். இரக்கத்தின் தூதன் தனது செட்டைகளை மடித்தது விலகிச் செல்லும் போது, நீண்ட காலமாய் தான் விரும்பியிருந்த தீமையான காரியங்களை சாத்தான் செய்யத் துவங்குவான். புயலும் கொந்தளிப்பும் யுத்தமும் இரத்தஞ்சிந்தலும் ஆகிய இந்த காரியங்களில்தான் அவன் பெருமகிழ்ச்சி அடைகின்றான். இப்படியாக அவன் தனது அறுவடையில் மக்களைச் சேகரிக்கின்றான். மனிதர்கள் சாத்தானால் முழுவதுமாக வஞ்சிக்கப்பட்டு வாரத்தின் முதல் நாளை பரிசுத்த குலைச்சலாக்கியதின் விளைவினால்தான் இந்த அழிவுகள் வந்திருக்கின்றன என்று அறிவிப்பார்கள். புகழ்பெற்ற சபைகளின் மேடைகளிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கப்பட வேண்டிய விதத்தில் ஆசரிக்கப்படாததால்தான் உலகம் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற கூற்று முழங்கப்படும். ஒரு சபையின் அமைப்பிற்கும் ஒரு நாட்டின் சட்டத்திற்கும் எதிராக நிற்கிற சிலரை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்ற காரியம் வற்புறுத்தப்படும். உலகம் முழுவதும் அக்கிரமத்திலும் குழப்பத்திலும் மூழ்குவதைக் காட்டிலும் அது அழியாமல் காக்கப்படும்படியாக இந்த சிறு கூட்டத்தார் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்றும் வலியுறுத்தப்படும். 1800 வருடங்களுக்கு முன்பாக இதே போன்ற வாதம்தான் ஜனங்களின் அதிகாரிகளினாலே கிறிஸ்துவிற்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது போலவே இப்பொழுதும் இந்த வாதம் தீர்க்கமானதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை கணம் பண்ணாத அனைவருக்கும் மரணம். பரிசுத்தவான்களை கொலை செய்யும்படியாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு மரணச் சட்டம் விடுதலைக்காக இரவும் பகலும் அவர்களை கதறச் செய்தது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தான் நிறுத்தின சிலையை தாழ்விழுந்து வணங்காத அனைவரும் கொலை செய்யப்படக்கூடியவர்கள் என்ற சட்டத்தை பிறப்பித்தது போலவே, ஞாயிறு நியமனத்தை பயபக்தியாய் ஆசரிக்காத ஜனங்கள் அனைவரும் சிறைவாசத்தாலும் மரண தண்டனையினாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு கொடுக்கப்படும். பெரியவர் சிறியவர் என்று ஒவ்வொருவரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றபடியால் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தை அனைவரும் மிகுந்த ஜாக்கிரதையுடன் வாசிக்க வேண்டும். 1. இக்கட்டுக்காலம் தேவனுடைய ஜனங்கள் மீது விரைவில் வரவிருக்கின்றது. அப்பொழுது கர்த்தருடைய ஓய்வு நாளை கைக்கொள்ளுபவர்கள் வாங்கவோ விற்கவோ கூடாதபடிக்கு அவர்களை தடை செய்கின்ற சட்டம் பிறப்பிக்கப்படும். பின்பு அவர்கள் வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்காவிட்டால் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மரணத்திற்கு கூட ஒப்புவிக்கப்படுவார்கள் என்றும் அச்சுறுத்தப்படுவார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக யுத்தம், செய்வதற்கு ஒன்று சேர்கின்ற பூமியின் வல்லமைகள், சிறியோர் பெரியோர் ஐசுவரியவான்கள், தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள். வெளிப்படுத்தல் 13:16. யாவரும் பொய்யான ஓய்வு நாளை ஆசரிப்பதின் மூலம் சபையின் பழக்க வழக்கங்களுக்கு ஒத்திசைவாக நடக்க வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றும், அதற்கு உடன்பட மறுக்கின்ற அனைவருக்கும் சட்டரீதியான நாட்டின் தண்டனைகள் வழங்கப்படும். இறுதியிலே அவர்கள் மரண தண்டனையைப் பெற வேண்டியவர்கள் என்று அறிவிக்கப்படும்.
விசேஷமாக 4 கற்பனையின் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கின்றவர்களுக்கு எதிராக மனிதர் கடுங்கோபம் கொள்வார்கள். கடைசியில் இவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று தீர்ப்பளிக்கின்ற ஒரு உலகளாவிய சட்டம் கொண்டுவரப்படும்.
அகாஸ்வேறு ராஜாவால் இயற்றப்பட்டதைப் போன்ற மரணச் சட்டம் தேவனுடைய மீதமான ஜனங்களுக்கு எதிராக கொண்டுவரப்படப் போகின்ற கடைசி சட்டம் யூதர்களுக்கு எதிராக அகாஸ்வேறு ராஜாவால் பிறப்பிக்கப்பட்ட சட்டத்திற்கு ஒத்தாக இருக்கும். அன்று அரண்மனை வாசலில் நின்றிருந்த முர்தகாயை அவனது எதிரிகள் கவனித்து பார்த்து கொண்டிருந்தது போல, இன்று கூட ஓய்வு நாள் கட்டளையை கடைபிடித்து வருகின்ற சிறு கூட்டத்தாரை மெய்ச்சபையின் எதிரிகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய பிரமாணத்தை அவரது ஜனங்கள் பயபக்தியாக கைக்கொள்வது கர்த்தருக்கு பயப்படுதலை புறம்பேதள்ளி தேவனுடைய ஓய்வு நாளை காலின் கீழ் மிதித்துக் கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான கடிந்து கொள்ளுதலாக இருக்கின்றது.
பூமியின் தலைமைப் பீடத்திலிருக்கும் மனிதர்கள் ஒன்றாகக் கூடி கலந்தாலோசித்ததையும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அவர்களைச் சுற்றிலும் மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்ததையும் எழுதப்பட்ட அறிவிப்பு ஒன்றையும் நான் கண்டேன். அதன் பிரதிகள் உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டன. அதில் பரிசுத்தவான்கள் தங்களது தனிச்சிறப்பு வாய்ந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு ஓய்வு நாள் ஆசரிப்பையும் கைவிட்டு வாரத்தின் முதல் நாளை ஆசரிக்காவிடில் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குப் பின்பு அவர்களைக் கொன்று போட பொதுமக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று எழுதப்பட்டிருந்ததை நான் கண்டேன். தேவனுடைய ஜனங்கள் தங்களது நம்பிக்கையை அவர்கள் மீது வைத்து விசுவாசத்தினாலே அவரது வல்லமையை நம்பி சார்ந்து கொள்வார்களானால் முர்தெகாயின் நாட்களில் சாத்தானுடைய திட்டங்கள் வியக்கத்தக்க முறையில் தோற்கடிக்கப்பட்டது போலவே நமது காலத்திலும் முறியடிக்கப்படும். மீதமானவர்கள் தேவனை தங்களுக்கு அடைக்கலமாக்கிக் கொள்வர்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலமட்டும் உண்டாயிராத ஆபத்துக் காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தானியேல் 12:1. இந்த இக்கட்டு காலம் வரும்போது ஒவ்வொருவருடைய வழக்கும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அதற்கு பின்பு கிருபையின் காலம் என்பது இல்லை. பாவத்தை எண்ணி வருந்தாதவர்களுக்கு அங்கு இனி ஒருபோதும் இரக்கம் காத்திருக்காது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை அவரது ஜனத்தின் மீது போடப்பட்டிருக்கும். வலு சர்ப்பத்தை தலைமையாகக் கொண்டு சேனையோடு வந்து கொண்டிருக்கின்ற பூமியின் வல்லமைகளுக்கு எதிரான மரணத்துக்கேதுவான இந்த போராட்டத்தில் தங்களை காத்துக்கொள்ள இயலாதவர்களான இந்த சிறிய மீதமான கூட்டத்தார் தேவனை தங்களுக்கு பாதுகாப்பாக ஆக்கிக் கொள்வர். மரணம் மற்றும் உபத்திரவத்தினுடைய தண்டனையின் கீழ் அவர்கள் மிருகத்தை வணங்கி அதன் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற சட்டம் பூமியின் உயர்ந்த பதவியிலுள்ள அதிகாரிகளால் பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. தேவன் தாமே அவரது ஜனங்களுக்கு இப்பொழுது உதவி செய்வாராக. அவரது உதவியின்றி அச்சுறுத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் அப்பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ஜனங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிவிடுவர். அநேகர் சிறைப்படுத்தப்படுவர்.
கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற ஜனங்களுக்கு எதிராக கிறிஸ்தவ உலகத்தின் வெவ்வேறு ஆட்சியாளர்களால் சட்டம் இயற்றப்படும் பொழுது அந்த சட்டம் தேவனுடைய மக்களுக்கு இருக்கின்ற அரசாங்க பாதுகாப்பை விலக்கி அவர்களை அழித்துப் போட விரும்புகிறவர்களிடத்தில் அவர்களை விட்டுவிடும்போது தேவனுடைய ஜனங்கள் நகரங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் தப்பியோடி மிகவும் வனாந்தரமான மற்றும் தனிமையான இடங்களில் கூட்டங்கூட்டமாக ஒன்றிணைந்து வாசம் பண்ணுவார்கள். அநேகர் மலைகளின் கொடுமுடிகளில் போய் அடைக்கலம் தேடிக்கொள்வார்கள். என்றாலும் அவர்களில் பலர் எந்த நாடு எந்த வகுப்பினர் என்கிற வித்தியாசமில்லாமல் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பணக்கர் பணக்காரர் ஏழை கருப்பர் வெள்ளையர் என்கிற பாகுபாடு இல்லாமல் மிகவும் அநீதியான முறையில் கொடிய சிறைச்சாலைக்குள்ளாகத் தள்ளப்படுவர்.
அங்கே ஆண்டவரால் நேசிக்கப்படும் இந்த ஜனங்கள் சங்கிலிகளால் கட்டுண்டவர்களாக, சிறைக்குள் அடைக்கப்பட்டவர்களாக, கொலை செய்யப்படும்படி தீர்ப்பளிக்கப்பட்டவர்களாக தவிப்போடு தங்களது சோர்வான நாட்களை கழிப்பார்கள். ஒரு சிலர் பட்டினியால் சாகும்படி இருளான, அருவறுப்பான, காற்று புக முடியாத பாதாள அறைகளுக்குள் தள்ளி அடைக்கப்படுவார்கள்.
தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக ஒரு நேரத்தை குறித்து பொதுவான சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும், குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்திற்கு முன்னதாகவே இந்த சட்டம் நிறைவேறும் வரை காத்திருக்க பொறுமையில்லாத அவர்களது எதிரிகள் அவர்களது உயிரை எடுத்துவிடும்படியாக முயற்சிப்பார்கள். ஆனால் விசுவாசமுள்ள ஒவ்வொரு ஆத்துமாவைச் சுற்றிலும் காத்து நிற்கும் வல்லமை நிறைந்த தேவதூதர்களை மீறி எவராலும் அவர்களை மெருங்க முடியாது. நகரங்களையும் கிராமங்களையும் விட்டு ஓடும்போது அவர்களில் சிலர் எதிரிகளால் தாக்கப்படுவர் என்றாலும், அவர்களுக்கு விரோதமாக உயர்த்தப்பட்ட பட்டயங்கள் ஒரு வைக்கோலைப் போல வல்லமையற்று உடைந்து கீழே விழுதும். மற்றவர்கள் போர் வீரர்களின் உருவத்திலுள்ள தேவதூதர்களால் காக்கப்படுவார்கள். இந்நேரத்திலே தேவருடைய ஜனங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. அவர்கள் பூமியின் எல்லா பகுதிகளிலும் ஆங்காங்கே குழுக்களாக இருப்பார்கள். அவர்கள் கூட்டமாக அல்ல, தனித்தனியாக சோதிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரும் சோதனையை சந்திக்க தனித்தனியாக நின்றாக வேண்டும். சபையின் ஒவ்வொரு விசுவாசியின் விசுவாசமும் அவரைத் தவிர இந்த உலகத்தில் வேறு ஒருவர் கூட இல்லை என்பது போன்ற விதத்தில் சோதிக்கப்படும். வீடுகளாலும் நிலங்களாலும் பிரயோஜனமிராது.
இக்கட்டுக்காலத்தின் பொழுது சீற்றத்துடனுள்ள கூட்டத்தாருக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் தப்பித்து ஓட வேண்டியிருப்பதால் வீடுகளாலும் நிலங்களாலும் அவர்களுக்கு பிரயோஜனமிராது. அந்த சமயத்தில் நிகழ்கால சத்தியத்தை முன்னேற்றமடையச் செய்வதற்காக அவர்களது சொத்துக்களை விற்பனை செய்யவும் முடியாது. யாராவது தங்களது சொத்துக்களை இறுகப் பற்றி பிடித்தவர்களாக, அவைகளை குறித்து தாங்கள் செய்ய வேண்டிய கடமை இன்னதென்று தேவனிடத்தில் விசாரிக்காமலிருப்பார்களானால், அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தேவனும் அவர்களுக்கு தெரிவிக்க மாட்டார். மேலும் அவர்கள் தங்களது சொத்துக்களை தாங்களே வைத்துக் கொள்ளும்படியாக அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் இக்கட்டுக்காலத்தின் போது அவர்களை நசுக்கிப் போடத்தக்கதான அளவிற்கு அவை ஒரு பெரிய மலையைப் போன்று அவர்களுக்கு முன்பாக காணப்படும். அப்போது அவர்கள் அதை விற்பனை செய்ய முயற்சித்தாலும் விற்க முடியாது என்பதை நான் கண்டேன். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்புவார்களானால், எப்பொழுது விற்க வேண்டும், எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டுமென்று ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுத்தருவார்.
உலகப்பிரகாரமான பொக்கிஷங்களை இறுகப் பற்றிக் கொண்டிருப்பதென்பது தற்போது மிகவும் காலதாமதமான காரியமாகும். தேவனுடைய சாபம் அதிகமதிகமாகவும் மிகவும் கடுமையாகவும் பூமியின் மீது தொடர்ந்திருக்கப் போவதால், அவசியமில்லாத வீடுகளும் நிலங்களும் விரைவில் யாருக்கும் உபயோகமில்லாமல் போய்விடும். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். லூக்கா 12:33 என்கின்ற அழைப்பு வருகின்றது. தேவனுக்கு சொந்தமான பொக்கிஷம் உலகில் அவரது வேலையை முன்னேறச் செய்யும்படிக்கு காணிக்கையாக அவருக்கு திரும்ப கொடுக்கப்படுவதற்கேதுவாக இத்தூது உண்மையாக கொடுக்கப்பட வேண்டும். மக்களின் மனங்களில் பதியச் செய்யுமாறு வலியுறுத்தப்பட வேண்டும். முதல், யாக்கோபின் இக்கட்டுக்காலத்தைப் போல 4 பிரமாணத்தின் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்போருக்கு எதிராக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். மிக கடுமையான தண்டனைக்கு பாத்திரவான்கள் என்று அவர்கள் மீது குற்றஞ்சுமத்தி, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அவர்களை கொல்லுவதற்கு மக்களுக்கு சுதந்திரத்தையும் அந்த சட்டம் அளிக்கும். அனைத்து தெய்வீக பிரமாணங்களையும் கனம் பண்ணுவோருக்கு எதிராக பழைய உலகத்தின் ஐரோப்பா கத்தோலிக்க மார்க்கமும், புதிய உலகத்தின் அமெரிக்கா விழுந்து போன புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் ஒன்று சேர்ந்து செயல்படும். அதன் பிறகு தேவனுடைய ஜனங்கள் யாக்கோபின் இக்கட்டுக்காலத்தை குறித்து தீர்க்கதரிசியால் கூறப்பட்ட காலமாகிய துயரமும் வருத்தமும் நிறைந்த காலத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள்.
இதற்கு முன்பாக இரத்த சாட்சியாக மரித்தவர்களைப் போல தேவனுடைய ஜனங்கள் தங்களது சாட்சியை சீக்கிரத்தில் முத்திரை போட வேண்டும் என்பதைப் போன்று மனித பார்வைக்கு காணப்படலாம். தங்களது சத்துருக்களின் கைகளால் தாங்கள் விழும்படிக்கு கர்த்தர் தங்களை கைவிட்டு விட்டாரென்று அவர்களும் பயப்பட ஆரம்பிப்பார்கள். அது பயங்கரமான கடுந்துயர் நிறைந்த ஒரு நேரமாகும். இரவும் பகலும் அவர்கள் விடுதலைக்காக தேவனை நோக்கி கதறுவார்கள்.
யாக்கோபைப் போல அவர்கள் அனைவரும் தேவனோடு போராடுவார்கள். அவர்களது முகத்தோற்றங்கள் உள்ளான போராட்டத்தை வெளிப்படுத்தும். அவர்களது ஒவ்வொரு முகமும் வெளிரி போயிருக்கும். என்றபோதும் அவர்கள் தங்களது ஊக்கமான விண்ணப்பங்களை நிறுத்த மாட்டார்கள். போராட்டமும் வேதனையும் நிறைந்த அந்த இரவு நேரத்திலே யாக்கோபுக்கு ஏற்பட்ட அனுபவம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்குச் சற்று முன் தேவனுடைய ஜனங்கள் கடக்க வேண்டிய உபத்திரவத்தை சுட்டிக்காட்டுகின்றது. தீர்க்கதரிசி எரேமியாவும் இந்த காலத்தை குறித்து பரிசுத்த தரிசனத்திலே தான் கண்டதை, தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறங்கிறோம், திகிலுண்டு, சமாதானமில்லை, முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன, ஐயோ அந்த நாள் பெரியது, அதைப்போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவான். எரேமியா 30:5-7 என்று விவரிக்கின்றார். அறிக்கை செய்யப்பட வேண்டிய மறைவான பாவங்களே நீதிமான்களுக்கு இருக்காது. தேவனுடைய ஜனங்கள் இக்கட்டு காலத்திலே பயத்தாலும் வேதனையாலும் அலைக்கடிக்கப்படும்போது அறிக்கை செய்யப்படாத பாவம் அவர்கள் முன் தோன்றுமானால் மூழ்கடிக்கப்படுவார்கள். நம்பிக்கையின்மை அவர்களது விசுவாசத்தை துண்டித்துவிடும். பின்பு விடுதலைக்காக தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்யும்படியான நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமற் போய்விடும். ஆயினும் தங்களது தகுதியற்ற நிலையை குறித்து ஒரு ஆழ்ந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தத்தக்கதான மறைக்கப்பட்ட தவறுகள் ஒன்றும் அவர்களிடத்திலிருக்காது. அவர்களது பாவங்கள் நியாயத்தீர்ப்பிற்கு முன்னதாகச் சென்று முற்றிலுமாக நீக்கப்பட்டிருந்தன. அவைகளை அவர்கள் நினைவிற்கு கூட கொண்டு வர முடியாது. தேவனுடைய ஜனங்கள் தங்களது தவறுகளை குறித்த ஒரு ஆழ்ந்த உணர்வை பெற்றிருப்பார்கள். தங்களது வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது அவர்களது நம்பிக்கைகள் மூழ்கி போய்விடும். ஆனால் தேவனுடைய கிருபையின் ஐசுவரியத்தையும் தங்களது உண்மையான மனந்திரும்புதலையும் எண்ணி பார்க்கும்போது மனந்திரும்பின உதவியற்ற பாவிக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்தங்களுக்காக அவர்கள் மன்றாடுவார்கள். அவர்களது ஜபங்கள ஜபங்களுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படாவிட்டாலும் அதிநிமித்தம் அவர்கள் விசுவாசம் ஒழிந்து போகாது. யாக்கோபு தேவதூதனை பலமாய் பிடித்துக் கொண்டது போலவே அவர்கள் தேவனுடைய பெலத்தை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். நீர் என்னை ஆசீர்வாதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்பதே அவர்களது ஆத்துமாக்களின் மொழியாயிருக்கும். பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்வை இழக்க மாட்டார்கள்.
மிருகத்தின் சட்டத்திற்கு தலைவணங்காதவர்களையும் அதன் முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்களையும் மறுரூபமாக்கப்பட்ட காத்திருப்பவர்களையும் அழிக்கும்படியாக துன்மார்க்கரை தேவன் அனுமதிக்க மாட்டார். பரிசுத்தவான்களை கொலை செய்யும்படி துன்மார்க்கர் அனுமதிக்கப்படுவார்களானால் சாத்தானும் கேடு செய்யும். அவனது அனைத்து சேனையும் தேவனை வெறுப்பவர்கள் அனைவரும் மனநிறைவடைவார்கள் என்று நான் கண்டேன். தாங்கள் நேசித்த ஆண்டவரை காண வேண்டுமென்று இத்தனை காலமாய் காத்திருந்த அந்த பரிசுத்தவான்களோடு ஏற்படும் முடிவான இந்த கடைசி போராட்டத்திலே சாத்தான் தனது வல்லமையை பெற்றுக்கொள்வதாக இருக்குமானால் அவனது சாத்தானிய கெம்பீரத்திற்கு அது எத்தகைய ஒரு ஜெயமாக இருக்கும்! பரிசுத்தவான்கள் மேலே பரலோகம் செல்வதைப் பற்றின கருத்தை கேலி செய்தோர் தேவன் தமது ஜனங்களுக்காக கொண்டுள்ள அவரது அக்கறையையும் அவர்களது மகிமையான விடுதலையையும் காண்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் துன்பமற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். உபத்திரவப்படுத்தப்பட்டு மனவேதனையையும் மிகுந்த வறுமையையும் சகித்து ஆகாரமின்றி தவிக்கும் அதே வேளையில் அழிந்து போகும்படியாக அவர்கள் விட்டுவிடப்படமாட்டார்கள். கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளின் இரத்தம் அவருக்கு சாட்சியாக இந்த காலத்திலே சிந்தப்படுமானால் இரத்த சாட்சிகளின் இரத்தத்தைப் போன்று தேவனுக்கு ஒரு பெரிய அறுவடையை தருவதற்காக விதைக்கப்பட்ட விதையாக அது இருக்காது. தேவன் ஆயத்தஞ்செய்வார்.
இக்கட்டுக்காலத்திலே நம்முடைய தற்காலிக தேவைகளுக்கென்று முன்னேற்பாடாக ஆயத்தம் செய்து வைப்பதென்பது வேதத்திற்கு எதிரிடையான காரியம் என்பதை கர்த்தர் எனக்கு மீண்டும் மீண்டுமாக காண்பித்திருக்கின்றார். பரிசுத்தவான்கள் ஒருவேளை இக்கட்டுக்காலத்திலே அப்படி தங்களுக்கு ஆகாரம் சேர்த்து வைத்திருப்பார்களானால், அல்லது அறுவடை செய்யப்படாமல் வயலில் விட்டிருப்பார்களானால், பட்டயமும் பஞ்சமும் வாதைகளும் நாட்டிலே பரவியிருக்கும்போது வன்முறையாளர்களின் கரங்களால் அவைகள் அவர்களிடமிருந்து பிடுங்கப்படும். அந்நியர் அவர்களது நிலங்களை அறுவடை செய்து கொண்டு செல்வார்கள் என்பதை நான் கண்டேன். அந்த நேரம்தான் நமக்கு தேவனை முழுமையாக நம்புவதற்கான நேரம். அவரே நம்மை ஆதரிப்பார். அந்நேரத்திலே அப்பமும் தண்ணீரும் நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் என்றும் நாம் குறைவுபடவோ பசியினால் வருந்தவோ மாட்டோம் என்றும் நான் கண்டேன். ஏனெனில் வனாந்தரத்திலேயும் நமக்காக பந்தியை ஆயத்தம் பண்ண தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். எலியாவை போஷித்தது போல் அவசியமிருந்தால் காகங்களை அனுப்பி அவர் நம்மையும் போஷிப்பார். அல்லது இஸ்ரவேலருக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழியச் செய்தது போலவும் பொழியச் செய்வார். அப்பத்தையும் தண்ணீரையும் மட்டுமே நம்பி வாழக்கூடிய நிர்பந்தம் தேவனுடைய மக்களாய் கட்டாயப்படுத்தும் ஒரு இக்கட்டு காலம் நமக்கு முன்பாக வந்திருக்கும் என்பதை நான் கண்டேன். ஏனெனில் இக்கட்டுக்காலத்திலே ஒருவரும் தங்கள் கைகளினால் வேலை செய்ய மாட்டார்கள். அவர்களது பாடுகள் மனரீதியானதாக இருக்கும். மேலும் தேவன் தாமே அவர்களுக்கு உணவளிப்பார்.
இக்கட்டுக்காலம் நமக்கு சற்று முன்பாக இருக்கின்றது. சுயத்தை மறுப்பதற்கும் உயிர் பிழைப்பதற்கும் மாத்திரம் போதுமான அளவு புசிக்க வேண்டிய கண்டிப்பான தேவை தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாகும். ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட காலத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவார். அந்த பயங்கரமான மணிவேளையில் நம்முடைய சூழ்நிலை தேவன் தமது பலப்படுத்தும் வல்லமையை அளிப்பதற்கும் தமது மக்களை தாங்குவதற்குமான அவரின் சந்தர்ப்பமாக இருக்கும். இக்கட்டுக்காலத்தில் மீதமான தேவஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருப்பதெல்லாம் அப்பமும் தண்ணீருமே. கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்பாக இருக்கின்ற இக்கட்டுக்காலத்தில் பரலோக தூதர்களுடைய ஊழியத்தின் மூலமாக நீதிமான்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பரிந்து பேசுகிறவர் இல்லை என்றாலும் கிறிஸ்துவோடு இடைவிடாத தொடர்பு. கிறிஸ்து தமது ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து அவர்களது பாவங்களை முற்றிலுமாக நீக்கிவிட்டார். அவருடைய ராஜ்யத்திற்குரிய குடிமக்களின் தொகை நிறைவடைந்துவிட்டது. அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வரும்பொழுது பூமியின் குடிகளை காரிருள் மூடிக்கொள்ளும் அந்த பயங்கரமான நேரத்தில் பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இல்லாத சூழ்நிலையில் நீதிமான்கள் பரிசுத்தமான தேவனின் பார்வையில் வாழ வேண்டும்.
இந்த சோதனையான மணிவேளையில் கர்த்தர் தமது ஜனங்களை மறந்துவிடுவாரா? சத்துருக்கள் அவர்களை சிறைக்குள் தள்ளி அடைத்தாலும் இருளறைந்த அந்த சிறையின் சுவர்கள் கிறிஸ்துவிற்கும் அவர்கள் ஆத்துமாவிற்குமிடையே உள்ள தொடர்பை துண்டிக்க முடியாது. அவர்களது பலவீனங்களையெல்லாம் அறிந்தவராகவும் அவர்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் அனுபவித்து பார்த்தவராகவும் இருப்பவர் இந்த உலக அதிகாரங்களுக்கெல்லாம் மேலான அதிகாரமுடையவராக இருக்கின்றார். தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் அவர்களது தனிமையான சிறையறைகளுக்குள்ளாகவும் கொண்டு வருவார்கள். விசுவாசத்தில் ஐசுவரியமுள்ளவர்களாய் சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு அரண்மனையாக இருக்கும். பிலிப்பிய சிறையில் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபித்து தேவனை துதித்து பாடினபோது சிறைச்சாலை பிரகாசித்தது போல இவர்களிருக்கின்ற சிறைச்சாலையின் இருளான சுவர்கள் பரலோக வெளிச்சத்தால் பிரகாசிக்கப்படும். ஒருவேளை மனிதர்கள் பரலோக பார்வையோடு பார்க்கக்கூடுமானால் கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் பொறுமையை காத்துக்கொண்ட பரிசுத்தவான்களைச் சுற்றிலும் வல்லமையான தூதர் கூட்டங்கள் நிற்பதைக் காண முடியும். தேவதூதர்கள் பரிவுள்ள மென்மையோடு அவர்களது மனவேதனையைக் கண்டும் அவர்களது ஜபங்களை கேட்டும் இருக்கின்றனர். அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்ற தங்களது அதிபதியின் உத்தரவிற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். நமக்கு உதவி தேவைப்படுகின்ற சரியான நேரத்தில் அன்பான இரட்சகர் உதவியை அனுப்புவார்.
பரலோகத்தின் மகிமையும் கடந்த காலத்தில் நடைபெற்ற உபத்திரவங்களும் மீண்டும் வந்து ஒன்றாக இணையும் போது அந்த நேரத்தில் பூமியிலே உயிரோடிருக்கும் தேவனுடைய மக்களின் அனுபவம் எப்படி இருக்குமென்று அதைப்பற்றி கருத்து கூறுவது கூடாத காரியமாகும். அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகின்ற வெளிச்சத்தில் நடப்பார்கள். பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையேயான தொடர்பு தேவதூதர்களின் உதவியினால் நிலையாக இருக்கும். விரைவாக வந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டுக்காலத்தின் மத்தியிலே யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலமட்டும் உண்டாயிராத ஒரு கொடிய இக்கட்டுக்காலத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதூதர்கள் அவர்களை பாதுகாப்பதால் சாத்தானும் அவனுடைய சேனையும் அவர்களை அழிக்க முடியாது. தேவனுடைய ஜனங்கள் பாவமான விருப்பங்களை சிந்தையில் வைத்திருக்க மாட்டார்கள்.
நம்முடைய மகாபிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவநிவாரணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமுள்ளவர்களாக மாறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய இரட்சகரை ஒரு சிறு எண்ணத்தால் கூட சோதனையின் வல்லமைக்கு இணங்கச் செய்ய சாத்தானால் இயலவில்லை.
ஆனால் மனித இருதயங்களிலே தவறான விருப்பம் ஏதேனும் ஒன்று எங்காவது இருக்குமானால் அங்கே தனது கால்பதிக்கும்படியான ஒரு வழியை சாத்தான் கண்டுபிடிக்கின்றான். அப்படியாக மனதில் போற்றி வளர்க்கப்படும் சில பாவமான விருப்பங்கள் அவனது சோதனைகள் தங்களது வல்லமையை பிரயோகிப்பதற்கு வழியாக அமைகின்றது. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, யோவான் 14:30 என்று தன்னை குறித்து அறிவிக்கின்றார். வெற்றியை அடையத்தக்கதான எந்த ஒரு காரியத்தையும் சாத்தானால் தேவகுமாரனிடத்தில் காண முடியவில்லை. அவர் தமது பிதாவின் கற்பனைகளை கை கொண்டிருந்தார். சாத்தான் தனக்கு சாதகமாக உபயோகிப்பதற்கான எந்த ஒரு பாவமும் அவரிடம் காணப்படவில்லை. இக்கட்டுக்காலத்தில் நிலைத்து நிற்கப் போகின்றவர்கள் மத்தியிலும் ஒரு சிறு பாவமில்லாத இப்படிப்பட்ட பரிபூரண நிலை கண்டிப்பாக காணப்பட வேண்டியதாயிருக்கின்றது. சுயத்திற்கு எதிரான போராட்டம் தொடரும். சாத்தான் ஆளுகை செய்யும் வரை கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய சுயத்தையும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நெருக்கிக் கொண்டிருக்கிறதான பாவங்களையும் நாம் கொண்டிருப்போம். நம்முடைய உயிர் இருக்கும் வரையிலும் நான் எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று என்று கூறி அதை அடைக்கக்கூடிய கட்டமோ அதை அடையாமல் நின்று போகக்கூடிய இடமோ நமக்கு இருக்காது. வாழ்நாள் முழுவதும் உள்ள கீழ்ப்படிதலின் பலன்தான் பரிசுத்தமடைதல் என்பதாகும்.
ஜென்மசுபாவமான மனதிற்கு விரோதமான யுத்தம் எப்பொழுதும் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். தேவருடைய கிருபையின் புதுப்பிக்கின்ற செல்வாக்கினால் நமக்கு உதவியளிக்கப்பட வேண்டும். அந்த கிருபை நமது மனதை மேல்நோக்கி ஈர்க்கச் செய்து தூய்மையான மற்றும் பரிசுத்தமான காரியங்களை தியானிப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளச் செய்கின்றது. தீமை செய்ய தூண்டுகிற சாத்தானின் சோதனைகளை இல்லாத ஒரு கற்பனை உலகத்தை அல்லது ஒரு சீர்மிகு சபையை நமது மனதில் நாம் உருவாக்கலாம். ஆனால் குறைபாடின்மை என்பது நமது மனத்தோற்றத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மனிதர்கள் பரிசுத்த மாம்சத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பூமியிலே தங்கியிருக்க மாட்டார்கள், மாறாக பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பாவம் இந்த வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டாலும் அதன் விளைவுகள் முழுவதுமாக இப்பொழுதே நீக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவின் வருகையில்தான் அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். 144,000 பேர்.
அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு புதுப்பாட்டை பாடினார்கள். இரட்சிக்கப்பட்ட 144,000 பேர் தவிர வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு பாடலாக அது இருந்தது. அதுதான் விடுதலையின் பாட்டாகிய மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியானவரின் பாடலுமாம். அது 144,000 பேர்களுடைய அனுபவத்தை குறித்த பாடலாக இருந்ததினால் அவர்கள் தவிர வேறொருவரும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியாததாயிருந்தது. அது வேறு அந்த ஒரு கூட்டத்தாரும் இதுவரையில் எப்பொழுதுமே பெற்றிராத ஒரு அனுபவத்தை குறிப்பதாக இருக்கின்றது. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே உயிரோடு இருக்கிறவர்களின் மத்தியிலிருந்து பூமியிலிருந்து மறுரூபமாக்கப்பட்ட இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 15:2-3, 14:1-5 வரை. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலமட்டும் உண்டாயிராத கொடிய இக்கட்டு காலத்தை கடந்து வந்திருந்தவர்கள். அவர்கள் யாக்கோபின் இக்கட்டு காலத்தின் வேதனையை சகித்திருந்தவர்கள். தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியின் மீது இறுதியாக ஊற்றப்படும்போது பரிந்து பேசுகின்ற ஒரு மத்தியஸ்தர் இல்லாமலே அவர்கள் இதை கடந்து வந்து நின்றவர்களாவர்.
144,000 பேர்களில் யார் யார் இருப்பார்கள் என்பது போன்ற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனப்படாத கேள்விகளில் நாம் நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தேவனுடைய சித்தமல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களை குறித்து ஒரு குறுகிய காலத்தில் கேள்விக்கிடமின்றி வெளியரங்கமாகும். தேவனுடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுவர்.
தப்பிப்பதற்கு அவர்களுக்கு வேறு வழியே இல்லாதது போல் காணப்படுவதனால் சாத்தானின் சேனையும் துன்மார்க்கரும் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களைக் கண்டு வெற்றியினால் ஆர்ப்பரிப்பார்கள். அவர்களது வெற்றி ஆரவாரத்துடன் கூடிய களியாட்டத்தின் மத்தியில் பேரோசையுள்ள இடி முழக்கங்களின் பெருத்த முழக்கம் ஒன்றன்பின் ஒன்றாக அங்கு கேட்கப்படும். வானங்கள் கருத்து சூழுகின்றன. தேவன் தமது பரிசுத்த கூடாரத்திலிருந்து தமது சத்தத்தை முழங்கும்போது வானங்கள் பரலோகத்திலிருந்துண்டாகும். பயங்கரமான மகிமையினாலும் பிரகாசிக்கும் ஒளியினாலும் மாத்திரம் ஒளியூட்டம். பூமியின் அஸ்திபாரங்கள் அசையும், கட்டடங்கள் நிலை குலைந்து பயங்கரமான பேரோசையுடன் இடிந்து நொறுங்கிவிழும். ஒரு பானையின் நீர் கொதிப்பது போல சமுத்திரத்தின் தண்ணீர்கள் கொதிக்க பூமி முழுவதும் பயங்கரமான குழப்பத்திலிருக்கும். நீதிமான்களின் சிறையிருப்பு திருத்தப்பட்டது. அவர்கள், நாம் விடுவிக்கப்பட்டோம், இது தேவருடைய சத்தம் என்று இனிமையான மற்றும் பக்தி வினயமான மெல்லிய குரலில் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்கள்.
நியாயப்பிரமாணங்களை கணம்பண்ணின பிள்ளைகளிடமிருந்து மானிட சட்டங்களின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படும் பொழுது வெவ்வேறு இடங்களில் ஒரே சமயத்தில் அவர்களை அழித்துப் போடுவதற்கான பொதுவான ஒரு கிளர்ச்சி எழுப்பும் சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட அந்த நேரம் நெருங்கும் பொழுது வெறுக்கத்தக்க அந்த வகுப்பினரை வேரோடு அழிக்க துன்மார்க்க ஜனங்கள் சதித்திட்டம் தீட்டுவார்கள். அவர்களை குன்மார்க்கரை கடிந்து கொண்டும் எச்சரித்தும் வந்த சத்தத்தை முற்றிலுமாக ஓயப்பண்ணும் விதத்தில் ஒரு குறிப்பிட்ட இரவில் ஒரேடியாக அழித்துவிடும்படி தீர்மானிக்கப்படும். தேவனுடைய ஜனங்களில் சிலர் சிறைச்சாலைகளில் அடக்கப்பட்டிருப்பார்கள். சிலர் மலைகளிலும் காடுகளிலும் உள்ள தனிமையான மறைவான இடங்களில் ஒளிந்து கொண்டிருப்பார்கள். தீய தூதர்களின் சேனைகளால் ஏவப்பட்ட ஆயுதந்தரித்த மனித கூட்டம் அவர்களை கொலை செய்யும்படிக்கு பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் தெய்வீக பாதுகாப்பிற்காக மன்றாடுவார்கள். வெட்டிக்களிப்போடும் பரியாசச் சிரிப்போடும் சாப வார்த்தைகளைச் சொல்லிக்கொண்டு ஆரவாரிக்கின்ற தீய மனிதர்களின் கூட்டம் தங்களது இறையின் மீது பாய ஆயத்தமாகின்ற அந்த நேரத்தில்தானே, இதோ இரவின் இருளைக் காட்டிலும் அடர்த்தியான ஒரு கார் இருள் பூமியின் மீது படுகின்றது.
தமது மக்களை விடுவிப்பதற்காக தேவன் நள்ளிரவில் தமது வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். சீற்றமான வானங்களின் மத்தியிலே விவரிக்க முடியாத மகிமையோடு தெளிவான ஒரு இடம் காணப்படுகின்றது. அங்கேயிருந்து திரளான தண்ணீர்களின் ஓசையைப் போல ஆயிற்று என்கின்ற ஆண்டவரது சத்தம் தொனிக்கின்றது. வெளிப்படுத்தல் 16:17. அந்த சத்தம் வானங்களையும் பூமியையும் அசைக்கின்றது. உலகின் பெருமையான பட்டணங்கள் தாழ்த்தப்பட்டன. உலகின் பெரிய பெரிய மனிதர்கள் தங்களை மகிமைப்படுத்தும்படி பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருந்த கம்பீரமான அரண்மனைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நொறுங்கி அழிந்து போயின. சிறைசாலையின் சுவர்கள் பிளந்தன. தங்களது விசுவாசத்து நிமித்தம் சிறை வைக்கப்பட்டிருந்த தேவனுடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட்டனர்.